இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீ பரிசுத்தர், 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 பரிசுத்தர். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நீ பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேரக்கூடாத ஒடியில வாசமா இருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் மத்தியில எழுந்தல் இருக்கிற தெய்வமே, இயேசுவே, கிறிஸ்துவே, சபையின் நாயகரே, எங்கள் இரட்சகரே, உம்மை நாங்கள் தொழுகிறோம் ஐயா, தொழுகிறோம் ஐயா, தொழுகிறோம், தொழுகிறோம், பணிகிறோம். எங்கள் உள்ளம் உம்மை தேடுகிறது ஐயா. தகப்பனே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, கிறிஸ்துவானவரே, தேவகுமாரனே, நீர் ஒருவரே, ஆண்டவர், இரட்சகர். உண்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம், உண்மையே தொழுகிறோம். பிதாவே, உமக்கு மகிமை கனத்தை நாங்கள் செலுத்துகிறோம். எங்களாண்டவரு, உம்முடைய வசனத்தை எங்களுக்கு போதியுங்க, உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு அனுப்புங்க, எங்கள் இருதயங்களை விருத்த சேதனம் பண்ணிவிடுங்கப்பா. உம்முடைய பரிசுத்த ஆவியினால் எங்களுக்கு போதி கர்த்தாவே. உம்முடைய நாமம் எங்கள் மத்தியிலே பரிசுத்தப்படுவது, உம்முடைய நாமம் எங்கள் மத்தியிலே மகிமைப்படுவதா, உம்முடைய சித்தம் எங்கள் மத்தியிலே செய்யப்படுவதாக என்று மன்றாடுகிறோம், விண்ணப்பம் பண்ணுகிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே, ஆவே, ஆவே, ஆவே. தபடி கத்தரா இயேசு கிறிஸ்துவ நாமத்திற்கு முகமை உண்டாகட்டும். தேடியாக தேவடைய செய்திகளை கடந்து செல்வோம் என்று கூட தயவு செய்து திருப்பிக் கொள்ளுங்கள். 2 சாமுவேலின் புத்தகம் 7வது அதிகாரம், 2 சாமுவேல் 7வது அதிகாரம், அதில் 1-3 வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 1-3 வாசிக்கிறேன்.
கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி விளைப்பாற பண்ணின போது, அவன் தன் வீட்டிலே வாசமாயிருக்கையில் ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும் போது தேவனுடைய பெட்டி சிறைகளின் நடுவே வாசமாயிருக்கிறதே என்றான். அப்பொழுது நாத்தான் ராஜாவை நோக்கி, நீர் போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும், கர்த்தர் உம்மோடு இருக்கிறாரே என்றான்.
தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே தேவனுடைய மனுஷனாகிய தாவீது அவர் உள்ளத்தில் வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு விருப்பம், அது எந்த சூழ்நிலையிலே எப்படிப்பட்ட நிலைமையிலே அவனுக்குள்ள வந்திருக்கு. கவனிங்க, ராஜாவை சுற்றிலும் இருந்த எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீக்கலாக்கி இளைப்பார பண்ணி தன் வீட்டிலே அரண்மனையிலே ராஜாவாக அவன் வாசமாக இருக்கும் பொழுது அவன் இருதயத்தில் வந்த விருப்பம் என்ன? தாவீதுக்கு பிற்பாடு நீங்க வந்த ராஜாக்களை பார்ப்பீங்களாக இருந்தால் தயவு செய்து கவனிச்சு கொள்ளுங்க, ராஜாக்கள் தாங்கள் பெலப்பட்ட பிற்பாடு, தங்களுக்கு சகலமும் சாதுவாக அமைந்து விட்ட பிற்பாடு தேவனை விட்டு விட்டார்கள் என்று வேதத்தில் நீங்கள் பிற்பாடு, தாவீதுக்கு பிற்பாடு நீங்கள் பார்த்துட்டு போவீங்களா இருந்தால், பலர் தங்களை ஸ்திரப்படுத்தின பிற்பாடு, பலர் தங்களை பலப்படுத்தி கொண்ட பிற்பாடு, சகலமும் அவர்களுக்கு சமாதானமாகவும் சாதுவாகவும் வந்துவிட்ட பிற்பாடு தேவனை விட்டுவிடுவார். அதாவது நெருக்கடியான காலகட்டங்களிலே தேவனை தேடுவார்கள். அந்த நெருக்கடியான காலங்கள் முடிந்த பிற்பாடு சமாதானமும் சௌக்கியமும் இருக்கும் பொழுது அவர்கள் தேவனை தேடாமல் விட்டுவிட்டதை வேதத்தில் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையை, இந்த தேவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது, அவன் வனாந்தரத்தில் இருந்த போதிலும் தேவனை தேடி இருக்கிறான். எர்மோன் மலையின் இருந்தும் ஆண்டவரே நான் உம்மை நினைக்கிறேன் என்று சொல்லுகிறான். நெருக்கப்படுகிற நேரத்திலும், சவுலால் துரத்தப்பட்ட நேரத்திலும், தன் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு இங்கொரு நாள் அங்கொரு நாளாக மலைகளிலும் குகைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் அலைந்து திரிந்த போதும், காடு மேடாக அலைந்து திரிந்த நாட்களிலும் கர்த்தரை தேடினார். அதே போல அந்த நெருக்கடிகளில் இருந்தெல்லாம் கர்த்தர் தன்னை நீக்கலாக்கி தேசத்திலே கொண்டு வந்து வைத்து தன்னை ராஜாவாக்கி எல்லா சத்துருக்களுக்கும் தன்னை நீக்கலாக்கி விட்ட பிற்பாடு இப்பொழுது அரண்மனையில் இருக்கிறான். இப்பொழுது அவனுக்கு யுத்தம் இல்லை, எல்லாம் சமாதானமாக இருக்கு. அவனுக்கு ஒரு எதிரியும் இல்லை, எல்லாம் நல்லாக இருக்கிறது. இந்த நேரத்திலும் அவனுக்குள்ளே தேவனை தேடுகிற உணர்வு இருக்கிறது. இது எனக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்குது. என் படுக்கையிலே படுத்திருந்து இதை குறித்து யோசித்தேன். முடிந்த அளவுக்கு அதை செய்தியாக பேச விரும்புகிறேன். என்னை கவனித்துக் கொள்ளுங்க. ஒரு தேவனை உண்மையாக ஒரு நேசிக்கிற ஒரு தேவனுடைய மனுஷனுடைய மனதில் எப்படிப்பட்ட எண்ணங்களும் பாரங்களும் விருப்பங்களும் உதயமாகிறதுன்னு பாருங்க. நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான காரியத்தை சொல்றேன் கவனிங்க. அன்றைக்கு தாவீதுடைய மனதிலே உண்டான அந்த பெரிய விருப்பம் என்ன, வாஞ்சை என்ன? அவர் என்ன சொல்லுகிறார், நான் கேதுரு மரங்களால கட்டப்பட்ட வீட்டில் வாசமாக இருக்கிறேன், அரண்மனையில வாசமா இருக்கிறேன், ஆனால் தேவனுடைய பெட்டியோ திரை மறைவில் இருக்கிறது. அதை என்னால் சகிக்க முடியல, தாங்க முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. நான் வசதியான வீட்டில இருக்கும் பொழுது என் தேவனுடைய பெட்டி திரை மறைவில் இருக்கிறது. என்னை வசதியாக வாழ வைத்து விட்ட தேவனுடைய பெட்டி மறைவில் இருக்கிறது. என் மனசுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது என்று அவன் மறைமுகமாக நாத்தான் தீர்க்கதரிசி பார்த்து சொன்னார். இதை புரிந்து கொண்ட தீர்க்கதரிசி என்ன சொன்னாரு, உன் மனதில் இருக்கிற விருப்படி எல்லாம் நீ செய்யும், காரணம் தேவன் உன்னோடு இருக்கிறாரே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு இன்னும் ஒரு காரியத்தை செய்தால நான் குறிப்பிட விரும்புகிறேன். என்னவென்றால், தேவன் நம்மோடு இருக்கிறது உண்மைதான், தேவன் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறது சத்தியம்தான், மறுக்கவும் மறைக்க முடியாது. ஆனால் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார் என்பதற்காக எனக்குள்ள வருகிற எல்லா விருப்பங்களும் தேவனுக்கு ஏற்றவைகள் தான் என்று நான் சொல்ல முடியாது. ஒன்று. இரண்டாவது, தேவன் எனக்குள்ளே இருந்தாலும் தேவனுக்கு ஏற்ற விருப்பங்கள் எனக்குள்ளே வந்தாலும் அதற்கு ஒரு காலம் உண்டு, ஒரு நேரம் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் அந்தந்த காலத்துக்கென்று சில காரியங்களை நிர்ணயித்து வைத்திருக்கிறார். அந்தந்த காலத்திலே தேவன் அதை அதை நேர்த்தியாக செய்கிறவர். முந்தி செய்ய மாட்டார், பிந்தி செய்ய மாட்டார். ஆகவே நமக்குள்ள இருக்கிற தேவ ஆவியானவர் தேவனுடைய விருப்பங்களை நமக்குள்ளே உண்டாக்குறது மாத்திரமல்ல, எந்த காலத்திலே எதை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற ஆற்றலையும் நமக்குள்ளே அருளுகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போகட்டும். இங்கே நீங்க கவனித்து பார்த்தீங்களாக இருந்தால் தாவீதுக்குள்ளே வந்த விருப்பம் என்ன, நான் கேதுரு மரங்களால கட்டப்பட்ட வீட்டில வாசமாக இருக்கும் பொழுது என் தேவனுடைய பெட்டி திரைமறைவில் இருக்கிறதோ, என்னை ஆசீர்வதித்த தேவனை நான் விட்டுவிட்டு ஆசீர்வாதத்தை நான் பிடித்துக் கொள்வதோ அப்படி ஆகாதிருப்பதாக என்கின்ற எண்ணம் அவனுக்குள்ள வந்தபோதுதான் தீர்க்கதரிசி சொன்னாரு, கர்த்தர் உன்னோடு இருக்கிறாரே, விரும்பப்படி செய்யுங்க அப்படின்னு சொன்ன அர்த்தம் என்ன? அங்கே ரெண்டு பேருமே இன்டெரக்டாக பேசிக்கொண்டது என்ன, தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற ஒரு பெரிய விருப்பம், தன் தேவனுக்கு தான் ஆராதிக்கிற தேவனுக்கு, தன்னை பாதுகாத்த தெய்வத்துக்கு, தன்னை வழிநடத்தி வந்த தெய்வத்திற்கு, தன்னை வாழ வைத்த தெய்வத்திற்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய விருப்பம் தாவீதுடைய இருதயத்திலே உருவாகிட்டது. அருமையான தேவட பிள்ளைகளே, நன்றாம் விளைய கொள்ளுங்க. இதை குறித்து நான் யோசித்து பார்த்து அசந்து போற என்ன தெரியுமா, அன்றைக்கு தாவீதுக்குள்ளே வந்த அந்த பெரிய விருப்பம் தான் பிற்பாடு அவருடைய குமாரனுடைய காலத்திலே சாலமோனாலே ஆலயம் கட்டப்பட்டது. நன்றாய் விளையாடு. தாவீதுக்குள்ளே அந்த வந்தது வாஞ்சை விருப்பம், ஆலயத்தை கட்டுறதுக்கு விருப்பம் வந்தது. ஆனால் ஆண்டவர் அதை விரும்பவில்லை. காரணம் ஒன்றே ஒன்று, தாவீது தேவனுடைய மனுஷன்தான். தாவீதுக்குள்ளே தன் தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற வந்த விருப்பமும் சரிதான். ஆனால் தாவீது அந்த ஆலயத்தை கட்டுவதை தேவன் விரும்பவில்லை. அதற்கு ஒரே ஒரு காரணம் தான் வேதம் சொல்றது. அது என்னவென்றால், தாவீது திரளான இரத்தத்தை சிந்தினபடியால் ஆலயத்தை தாவீது கட்ட தேவன் விரும்பவில்லை. ஆனால் அதற்கு பிற்பாடு சாலமோன்
அவருடைய பேரு கேட்டபடி 40 ஆண்டுகள் அவன் தேசத்தை ஆட்சி செய்தான். நன்றாய் கவனிங்க, அந்த 40 ஆண்டுகளிலும் அவர்கள் தேசத்துல யுத்தமே இருக்கு. சாலமோன் ஒரு யுத்த வீரனும் இல்ல. சாலமோனுக்கு பட்டயம் பிடிக்க தெரியுமோ எனக்கு தெரியல. அப்படியாக இருந்து அவனுக்கு தேவையும் இருக்கு இல்ல. ஏனென்றால் அவன் சமாதான புருஷனாக இருப்பான் என்று ஆண்டவர் முன்பே அவனை குறித்து சொல்லியிருந்தார். உன் கர்ப்பப்பிறப்பாகிய உன் குமாரன் அவன் சமாதான புருஷன், அவனே எனக்கு ஆலயத்தை கட்டுவார். உனக்குள்ள வந்த விருப்பம் நல்லதுதான், அது சரியானதுதான், அதை மறுக்க இல்லை. ஆனா நீ திரளான ரத்தத்தை சிந்தினபடியால் உனக்குள்ளே உன் கர்ப்பப்பிறப்பாகிய உன் குமாரன் உனக்குள்ளே வந்த அந்த விருப்பத்தை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. தாவீதுக்குள்ள வந்த அந்த விருப்பத்தை, அந்த பெரிய வாஞ்சையை தேவன் தாவீதை கொண்டு நிறைவேற்றாமல் தாவீதின் குமாரனை கொண்டு நிறைவேற்றினார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே நான் சொல்லுவேன், ஒருவேளை எனக்குள்ள சில எண்ணங்களும் விருப்பங்களும் வாஞ்சைகளும் இருக்கலாம், அது தேவனாலே போடப்பட்டவைகளாகவும் இருக்கலாம். ஆனால் அவைகளெல்லாம் என்னாலும் தான் நிறைவேறி முடிக்க வேண்டும் என்பது அல்ல. எனக்குள்ளே அந்த விருப்பத்தை போட்டாலும் காலப்போக்கிலே ஆண்டவர் வேறு தேவ மனுஷங்களை சபையெடுக்க தேவனுடைய பிள்ளைகளை கொண்டும் அதை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார் என்று நான் உறுதியாக விசுவாசிக்கிறேன். தேவனுடைய வார்த்தைகள் ஒருபோதும் தவறாது மாறாது. கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமூட்டு. எல்லாம் என்னாலே தான் ஆக வேண்டும் என்கிறது எனக்கு தேவையில்லை. ஆனா என்னை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்யட்டும், அது போதும். அது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக விடுங்க. தாவீதுக்குள்ள வந்த பெரிய விருப்பம் என்ன? ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும். இதை குறித்து விரிவாக பேசலாம். நன்றாக கவனிங்க. இன்றைக்கு செய்தியில் தலைப்பு ஆலயமும் உடன்படிக்கை பெட்டி. நன்றாக கவனிச்சு கொள்ளுங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆலயம் சாலமோனாலே கட்டப்பட்டது. கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் எடுத்திருக்கிறது அந்த ஆலயத்தை கட்டுவதற்காக. ஆகவே சாலமோன் ஆலயத்தை கட்ட வேண்டுமாக இருந்தால் அவனுடைய காலத்திலே அமைதியும் சமாதானம் இருக்க வேண்டும், யுத்தம் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் தேவனாலே சாலமோனுடைய காலம் முழுவதும் பொற்காலமாக இருந்தது. பொன்னை, அதாவது பொன்ன கல்ல போல சேர்த்து வச்சான. வெள்ளி சாலமோன் காலத்துல ஒரு பொருட்டாக எண்ணப்படவே இல்லை, அந்த அளவுக்கு செழிப்பு. அப்பா, அவனை போல ஒரு ராஜா இந்த உலகத்துல ஆண்டதும் இல்லை, இனிமேல் ஆள போறதும் இல்லை. அந்த அளவுக்கு அவனுக்கு செல்வமும் செல்வாக்கும் ஏராளமாக இருந்தது. அது போக தேவன் அவனுக்கு கொடுத்த ஞானம் அது வேற. சேபா தேசத்து ராஜஸ்திரி அவளை வந்து விடுகதையால சோதித்த போது அவளுக்கு விடுவிக்கப்படாமல் எந்த ஒரு காரியம் இல்லாத அளவுக்கு அனைத்தையும் விடுவிக்கிற அளவுக்கு அவனுக்கு ஞானம் இருந்திருக்கு. ஆகவே தேசத்து ராஜாக்கள் எல்லாம் அவன் ஞானத்தை கேட்க அவன் முக தரிசனத்தை தேடினார்கள் என்று எழுத, இவைகளெல்லாம் தேவனாலே அருளப்பட்டிருக்கிறது. என்னுடைய விசுவாசத்தின்படி, அல்லது அக்கார்டிங் டு மை அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த பைபிள், நான் சொல்லுவேன், தாவீது வாழ்ந்த வாழ்க்கையினாலும் தாவீது தேவனுக்கு பிரியமாக இருந்தபடியாலும் அடுத்த சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது மாத்திரமல்ல, உன் குமாரர் உனக்கு ஒரு விளக்கை நான் கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் அவனுக்கு கட்டளையிட்டும் இருந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் நான் சொல்லுவேன். என்னை கேளுங்க. நமக்காக அல்லாவிட்டாலும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவாவது நாம கர்த்தரை தேடித்தான் ஆக வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். ஆகவே நான் சொல்லுவேன், பிள்ளைகளுக்கு நாம் தாய் தகப்பனாக இருக்க, குறிப்பாக தகப்பன், கேளுங்க. கேட்காது உங்களை பொறுத்தது, எனக்கு தெரியுனா என்ன பேசுறேன்னு சொல்லி தேவன் மாற மாட்டார், தேவனுடைய வசனமும் மாற மாட்டேன். நான் சொல்லுங்க, தகப்பன் மாறாகிய நாம் தேவனுக்கு முன்பாக நடந்து, தேவனுக்கு முன்பாக வாழ்ந்து, நாம் ஆசீர்வாதமாக நாம் வாழ்ந்து நம்ம ஓட்டத்தை முடிப்புமாக இருந்தால் அந்த ஆசீர்வாதம் நம்முடைய பிள்ளைகளை சந்ததியை தொடர்றதுக்கு இடம் இருக்குது. மறுபக்கத்திலே நாம் அநாகரியமாக வாழ்ந்து தேவனுடைய சித்தத்துக்கும் சத்தத்துக்கும் புறம்பாக நாம வாழ்ந்து பூமிக்குரிய விதமா வாழ்ந்து நாம மறிக்கும் பொழுது அந்த கேடுகள் நம்முடைய சந்ததியை தொடர்றதுக்கு இடம் இருக்கிறது என்று சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்லுறேன். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்ல வர்றது என்னவென்றால், நாம் சேர்க்கிற பொருளும் பணமும் படிப்பும் பட்டமும் நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிக்காது. அவைகள் தேவை இல்லைன்னு நாம் மறக்கல. ஆனா தேவனை தேட வேண்டிய விதமாக நாம தேடும் பொழுது இவைகள் நமக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் இயேசு 6 அதிகாரம் மத்திய 6 சொல்லியிருக்கிறார். சொல்லுகிறாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தரை தேடினார், நம்முடைய சந்ததியை ஒருபோது தேவன் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்தமான ஸ்தோத்திரம். தகப்பன் பிள்ளைய பார்த்து சொல்லும், ஜவா நான் கர்த்தரை தேடுறது போல நீயும் கர்த்தரை தேடு. அந்த அந்த அளவுக்கு நமக்கு ஒரு உறுதி இருக்கணும், அந்த அளவுக்கு நமக்குள்ள ஒரு உண்மை இருக்கணும். நமக்குள்ள அந்த உறுதி உண்மை இல்லாதபடியால தான் நமக்கு இன்றைக்கு பிள்ளைகளுக்கு அப்படி சொல்ல முடியாமல் இருக்குது. நாம் வாழுகிற உலகம் பொல்லாத உலகம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்காக அல்லாவிட்டாலும் உங்கள் சந்ததிகளுக்காக சந்ததிக்காகவும் கர்த்தரை தேடுங்க. அன்போடு பணிபடி சொல்லி சொல்லிக் கொடுங்க. என்ற கவனிங்க, 40 வருஷம் 40 ஆண்டுகள் சலமோனுடைய ஆட்சியிலே யுத்தமே இல்லையே, ஜனங்கள் புசித்து குடித்து மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எந்த பக்கத்தில் இருந்தும், எந்த தேசத்தில் இருந்தும், எந்த எல்லைகளில் இருந்தும் சாலமோனுடைய காலத்தில் யுத்தம் இருக்கல. ஆனால் சாலமோன் மறித்த பிற்பாடு அவருடைய குமாரனாகிய ரெகோபியாம் ஆட்சிக்கு வந்து 5 ஆண்டுகள் வரைக்கும் கர்த்தரை தேடினான், நியாயப்பிரமாணத்தின்படி நடந்தான். 5 ஆண்டுகளுக்கு பிற்பாடு தங்களை பலப்படுத்தின பிற்பாடு தேவனை விட்டு விட்டார்கள். ஆகவே எகிப்திலிருந்து வந்த ராஜா வந்து என்ன செய்தான், யூதாவை முட்டுகை போட்டு ஆலயத்தில் இருந்த பனிமுட்டுகளையும் பொன்னையும் அரண்மனையில் காணப்பட்ட எல்லாவற்றையும் அள்ளி கொண்டு போய்விட்டார். 300 வட்டத்தை அடித்து வைத்திருந்தாரு சாலமோன் தான் ஆலயத்துக்கு போகும் பொழுது பிடிக்கிறது. ஆனால் எகிப்தின் ராஜா வந்து அது எல்லாவற்றையும் கொள்ளையடிச்சிட்டு போயிடா. இப்ப பொன்னால செய்யப்பட்ட அந்த கேடகங்களுக்கு பதிலாக இப்ப வெண்கலத்தால செய்யப்பட்டிருக்கு. பாருங்க பாருங்க, பொன்னாக இருந்த அந்த சாம்ராஜ்யம் இன்றைக்கு வெண்கலமாக மாறுகிற அளவுக்கு தரத்துல கீழே போனதுக்கு காரணம் என்ன? அவர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி கர்த்தரை தேடாமல் தேவனை விட்டுவிட்டபடியால் கர்த்தர் அவர்களை விட்டு, நீங்கள் கர்த்தரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவாரு, நீங்கள் கர்த்தரை விட்டு விட்டால் அவரும் உங்களை விட்டு விடுவார் என்று வேதம் தெளிவாய் சொல்றதை எனக்கு சேர்த்துத்தான் நான் போதிக்கிறேன். எனக்கு தர என்ன பேசுறேன் சொல்ல, நான் வாழுகிற காலம் இது, பொல்லாத காலம் இது. தேவனுக்கு விரோதமான காரியங்களும் பாவங்களும் பரிசுத்த குலச்சங்களும் அலங்கோலங்களும் அருவறுப்புகளும் ஆபாசங்களும் அம்பலத்திலே அல்லது அந்தரங்கத்திலே அரங்கேறுகிற காலம் இது. ஆகவே தேவ ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளை, தேவனால் அழைக்கப்பட்டவர்களை, தேவனால் அபிஷேகிக்கப்பட்டவர்களை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மிகவும் கவனமாகவும் கருத்தாகவும் வாழ வேண்டிய காலம் இது. அது கொரோனாவாக இருந்தாலும் சரி, எந்த காலமாக இருந்தாலும் சரி, கர்த்தர் நம்மோடு இருந்தால் அது போதும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கவனிங்க கவனிங்க, என்னென்றால் 40 வருஷம் யுத்தம் இல்லாமல் சமாதானமாக இருந்தது சலமோனுடைய காலத்தில். அந்த காலத்திலே ஆலயம் கட்டி பிரதிஷ்டை பண்ணினார்கள். இந்த ஆலயத்திலே இருந்த விசேஷம் என்ன, அதை குறித்து நான் பேச போறேன். ஆலயம் கட்டப்படுறதுக்கு முதல் ஆசரிப்பு கூடாரம் இருந்தது. இந்த ஆசரிப்பு கூடாரத்த பட்டம் சீனாய் மலையிலே தேவனாலே மோசைக்கு அருளப்பட்டது. ஆலயம் அந்த விதத்தில் கட்டப்பட்டிருந்தாலும் ஆலயத்தை எப்படி கட்டி அதுல எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்ற அனைத்து காரியங்களையும் தேவனுடைய மனுஷனாகிய தாவீது எல்லாவற்றையும் தான் மரிக்கிறதுக்கு முதல் எழுதி வைத்து விட்டு போனாரு. அவர் சொன்னாரு, மரிக்கிற இவையெல்லாம் எனக்கு தேவனுடைய கரத்தினால எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆலயத்தை கட்டினது சாலமோன், ஆனா ஆலயத்தை கட்ட வைத்தது தாவீது. அவனுக்குள்ளதான் அந்த விருப்பம் வந்தது. நிறைவேற்றத்துக்கு தேவன் அனுமதிக்காதபடியால் தன் குமாரத்தில் அந்த பொறுப்பை கொடுத்து கடந்து சென்றார். ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணும் பொழுது அவன் அங்க இல்லை. ஆனால் அவனுடைய விருப்பம் தேவனுடைய சித்தப்படியே நிறைவேறினது. இப்ப என்ன கவனி, ஆலயத்துக்கு முதல் ஆலயத்துக்குள்ள இருந்தது முக்கியமான காரியம் என்னவென்றால், தேவசி கவனிங்க, உடன்படிக்கை பெட்டியாக. ஆலயத்துக்குள்ள இருந்த விசேஷம் என்னவென்றால் உடன்படிக்கை பெட்டியாக. இந்த உடன்படிக்கை பெட்டி ஆலயத்துக்குள்ள வருகிறதுக்கு முதல் ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்திருக்கிறது. இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்த உடன்படிக்கை பெட்டி மோசே காலத்தில் வனாந்திரத்தில் வைத்து செய்யப்பட்டு அங்கே ஆசரிப்பு கூடாரத்தில் வைக்கப்பட்டது. அந்த 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 தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருந்தது என்ன, இதை குறித்து நாம் பிற்பாடு கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம். என்ன நடந்திருக்கு என்பதை கொஞ்சம் சொல்றேன், கவனித்துக் கொள்ள அருமையான தேவ பிள்ளைகளே. ஏனென்றால் இன்றைக்கு நாம வாழுகிற இந்த காலம் அதோடு சம்பந்தப்படுகிறது. ஆகவேதான் இப்படியான ஒரு செய்தியை பேசுறதுக்கு எனக்குள்ள பொறுப்பு வந்தது. எனக்கு அறியமான தேவ பிள்ளை நன்றாக கவனிங்க. அப்ப ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே முதலாக உடன்படிக்கப்பட்டு இருந்திருக்கிறது. அந்த உடன்படிக்கப்பட்டிக்குள்ளே என்ன இருந்தது என்பதை நீங்கள் அறிவீர்கள். சரி, இப்ப என்ன கவனிங்க, இதை எப்படி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் கொடுத்த பொட்டன்படியே அது செய்யப்பட்டது என்பது நாம் அறிவோம். எது ஆசரிப்பு கூடாரம். அதே போல ஆலயமும் தேவடைய சித்தப்படியே கட்டப்பட்டது, ஆண்டவர் கொடுத்த பொட்டன்படியே கட்டப்பட்டது. போட்டும் இப்ப என்ன கவனிங்க, இப்ப ஆசரிப்பு கூடாரத்துல தேவனுடைய பெட்டி இருந்த காலத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்னவென்றால், அது என்னவென்றால், ஏலி பிரதான ஆசாரியனாக இருக்கும் பொழுது ஏலியிட குமாரரும் ஆசாரிய ஊழியம் செய்து வந்திருக்கார். உங்களை எல்லாருக்கும் தெரியும், ஆசாரியனுடைய பிள்ளைகள் தான் ஆசாரியனுடைய ஊழியத்தை செய்ய முடியும். அதாவது ஆரோனுடைய வம்சம் மாத்திரம் தான் ஊழியம் செய்ய முடியும். அதாவது ஆசாரிய ஊழியம். பட் லேவியர் அவர்கள் ஆலயத்திலே ஊழியம் செய்ய வேண்டும். ஆனால் ஆசாரியனாகிய ஆரோனுடைய குமாரர் தான் வம்ச வம்சமாக, அதாவது பரம்பரை பரம்பரையாக அந்த ஆசாரிய ஊழியத்தை செய்யும். இப்படி இருந்து வர நேரத்தில் ஏலி பிரதான ஆசாரியனாக இருக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி ஆண்டவர் எழுப்பினார். அது ஏன் அந்த காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி எழுப்பினார் என்பது சரித்திரம் வேற. நன்றா கவனிங்க, கவனிங்க. இப்போ ஏலி பிரதான ஆசாரியனாக இருக்கும் பொழுது கர்த்தருடைய பட்டி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்திருக்கிறது. அது எப்படி இருந்தது என்றால், யோசுவாவை கொண்டு தேவன் தன்னுடைய ஜனத்தை கானான் தேசத்திலே நிலைநிறுத்தின போது சீரோ என்கின்ற இடத்திலே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவினார்கள். நான் சொல்றது நன்றாக விளைய கொள்ளுங்க, எல்லாத்துக்கும் வசனத்தின் எடுத்துக்காட்ட நேரம் போகுது, நீங்க தேடி புரிஞ்சு நன்றாக கவனிங்க. இப்போ யோசுவாவை கொண்டு தேவன் தன்னுடைய ஜனத்தை கானான் தேசத்திலே நிலைநிறுத்தின போது ஆசரிப்பு கூடாரத்தை தேவ ஜனங்கள் சீரோ என்கின்ற இடத்திலே நிறுவினார்கள். சோ அங்கே ஆசரிப்பு கூடாரம் இருந்தது, அங்கே தேவனுடைய பெட்டி அதற்குள்ளே இருந்தது. யோசுவாவின் காலத்திலே நிறுவப்பட்ட அந்த ஆசரிப்பு கூடாரத்துல தான் இந்த சாமுவேல் என்கின்றவர் தீர்க்கதரிசி ஊழியம் செஞ்சிருக்கிறார். ஏலி பிரதான ஆசிரியனாக இருந்திருக்கிறார். நன்றா கவனி, முதலிலே வனாந்தரத்தில் இருந்த ஆசரிப்பு கூடாரம் இப்பொழுது சீலோ, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டது. அது சீலோ இடத்திலே ஸ்தாபிக்கப்பட்டது. நன்றாக கவனிச்சு கொள்ளுங்க. இப்போ அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே தேவட பெட்டி இருக்கிறது. ஏலி பிரதான ஆசாரியனாக இருந்து ஊழியம் செய்கிறாரு. அவனுடைய குமாரரும் அவனோடு இருந்து ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. அது என்ன நடந்ததுன்னு சொன்னால், ஆசாரியனுடைய பிரதான ஆசாரியனுடைய குமாரர் ஆசாரியர்களாக இருந்தார். அதாவது ஏலிக்கு பிற்பாடு அடுத்த பிரதான ஆசாரியனாக இருந்து ஊழியம் செய்ய வேண்டிய குமாரர் அவர்கள். சோ அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பான மகா பரிசுத்தமான ஊழியத்திலே வர வேண்டிய அவர்கள். அது மாத்திரமல்ல, ஆரோனுடைய நெத்தியிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்கின்ற ஒரு பொற்பட்டம் கட்டப்பட்டதை நீங்கள் வேதத்தில் வாசிப்பீர்கள். அந்த அளவுக்கு ஆசாரியர்கள் தேவனுக்கு முன்பாக நின்று ஊழியம் செயற்படியார். அவர்கள் அந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார். ஓரவிலே ஆண்டவர் இறங்கி மோசையை சந்திச்சார். இது உங்களுக்கு தெரியும். அப்பொழுது அந்த முட்செடி எரிகிற வேலையிலே இவன் கிட்ட போறான் பாக்குறதுக்கு. என்ன தெரியாது, என்ன அன்றைக்கு தான் தேவன் அப்படி சந்திக்க போறாரு, அவனுக்கு தெரியாது இன்றைக்கு இந்த வாழ்க்கை அப்பண்டவனமாக போறது. ஒரு நாள் வித்தின் பண்ட எத்தனை மாற்றம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில, அது வேற. என்ன கவனிங்க, அப்ப மலைக்கு போறான். அந்த ஒரே மலையில அவங்க முடி எரிகிற முட்செடிய கிட்ட போறான் பாக்குறதுக்கு. என்ன அதிசயம் இது, எரியுது ஆனால் அவிந்து போகாமல் இருக்குது என்று. இது என்ன என்று சொல்லி கிட்ட போறான் பாக்க பாப்ப, ஆண்டவர் சொன்னாரு, மோசே, நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனா இருக்கிறேன், ஆனா உன் கால இருக்கிற ஃபாதர் வச்சு கலத்தி விட்டுட்டார். இப்ப நான் என்ன நம்புறேன்னு சொன்னா, தேவனுக்கு சொல்றது கவனிங்க, ஒரு இன்றைக்கும் அது இது இந்த சத்தியம் பொருத்தமாக இருக்கும் என்பதற்காக இதை சொல்ல விரும்புகிறேன். இப்ப தேவனுக்கு முன்பாக மோசே நிக்க வேண்டுமாக இருந்தான். மட்டுமல்ல, தேவன் கொடுக்க போற பணியை மோசே செய்ய போறான். ஆகவே அதற்கு முன்பாக ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், உன் காது கால்கள் இருக்கிற பாதரட்சியை கலட்டிவிடு, இனி நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. தேவன் அங்கே இருந்தபடியால் அது பரிசுத்தமாக இருந்தது. தட்ஸ் ஆல். ஆகவே நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமியாக இருக்கும்படியால் பாதலட்சியை கலட்டிவிடு. இப்ப அதற்கு நான் கொடுக்கிற விளக்கம் என்னவென்றால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், நாம் தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டுமாக இருந்தால், தேவன் நம்மோடு இடைப்பட வேண்டுமாக இருந்தால், தேவ ஆவியினால நாம் நடத்தப்பட வேண்டுமாக இருந்தால், தேவ பாரங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவ திட்டங்களை பெற்று நாம் நடத்தி நடக்க வேண்டுமாக இருந்தால், நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கலட்ட வேண்டியவர்களை கலட்டி அகற்ற வேண்டியவர்களை அகற்றினால் ஒழிய தேவன் நம்மோடு இடைப்படவே முடியாது. காலங்கள் போகலாம், வருஷங்கள் போகலாம், நான் அன்றைக்கு இருந்த மாதிரியே இன்றைக்கும் இருக்கிறேன், ஆனால் ஒருவேளை நான் இத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று மனதில் நினைக்கலாம், அல்லது மற்றவர்களை சொல்லலாம், அது வேற. ஆனா அது அல்ல, என்னுடைய வாழ்க்கையில் இருந்து நான் கலத்த வேண்டியவர்களை கலத்தவனும் அல்லது அகற்ற வேண்டியவரை அகற்றாத வரைக்கும் தேவனுடைய வாழ்விலே செயல்பட முடியாது என்பதை எனக்கும் சேர்த்து தாழ்மையோடு நான் உங்களை சொல்லுகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளை, நன்றாக கவனிங்க. வனாந்தரத்தில் இருந்த ஆசரிப்பு கூடம் கூடாரம் இப்பொழுது எங்கே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்குள் வந்துவிட்டது. இங்கே பிரதான ஆசாரியன் ஊழியனாக ஆசிரியனாக இருக்கிறார். அவருக்கு பிற்பாடு அவருடைய குமாரர் அந்த ஊழியத்துக்கு வர வேண்டும். ஆனால் ஏலி உயிரோடு இருக்கும் பொழுது ஏலியுடைய குமாரர் அப்னி பினஹாஸ் என்கின்ற அவருடைய ரெண்டு குமாரரும் அவர்கள் ஆசிரிப்பு கூடாரத்தில் நடந்து கொண்ட விதத்தை பார்க்கும் பொழுது நமக்கு பயமாக இருக்கிறது. ஐயோ, தேவ பயம் எங்கே? தேவனுடைய ஊழியக்காரர்கள் நடந்து கொண்ட விதத்தை படிக்கும் பொழுது நமக்கு பயமாக இருக்கிறது. நடந்த சம்பவத்தை வாசித்தால் நமக்கு வாசித்த உங்களுக்கு புரியும். பயங்கரமான பாவத்தை துணிகரமாக ஆசிரிப்பு கூடாரத்து தேவனுடைய ஆலயத்தில் வைத்தே தேவனுக்கு விரோதமான பயங்கரமான பாவத்தை துணிகரமாக செய்திருக்கிறார். பெண்கள் ஆலயத்துக்கு வர முடியாத அளவுக்கு போய்விட்டது. நிலைமை இந்த அளவுக்கு மாறிவிட்டது. எங்கே அலங்கோலங்களும் அசுத்தங்களும் வெளியில் இருந்த பரவாயில்லைங்க, ஆண்டவுடைய ஆலயத்துக்குள் வந்து அந்த எப்படி இதை தேவன் பொறுக்க முடியும், எப்படி இதை அவர் அனுமதிக்க முடியும்? அருமான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாய் கவனிங்க, நன்றாய் கவனிங்க. அவர்கள் சாப்பாட்டு ராமனாக இருந்திருக்கிறார்கள். பலியிட கொண்டு வந்து பலிகளிலே இறைச்சியிலே ஆசாரிய ஊழியக்காரன் செய்வனா முக்கூர் ஆயுதம் மட்டும் வச்சிருந்திருக்கான், செய்து வச்சிருக்கான். அவன் வந்து கொண்டு வர அந்த அந்த பலிபிடத்து ரட்சியிலே அவங்க பலியிட கொண்டு வர தேவஜனங்கள் இஸ்லேம ஜனங்கள் பலியிட கொண்டு வந்த அந்த ரட்சி துண்டுல அந்த முக்கூர் ஆயுதத்தால் ஒரு குத்து குத்துவான். அதுல எவ்வளவு இறைச்சி வருதோ அவ்வளவத்தை ஆசாரியனுக்கு எடுத்துக்கொள்வான். அப்ப கொண்டு வர ஜனங்கள் சொல்லுவார்கள், கொஞ்சம் பொறப்பா, பலியிட்ட பிற்பாடு உனக்கு விருப்பமான அளவு கிடைச்சது. நோ 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 நோ, அப்படி இல்லை, முதல்ல ஆசாரியனுக்கு கொடு, அல்லது பலவந்தமாக எடுத்துக்கொள். இப்படியெல்லாம் பயங்கரமாக முரட்டாட்டமாக அவர்கள் ஆறு ஆசாரியுடைய குமார் இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. ஆசரிப்பு கூடாரத்துக்கு வந்த பெண்களோடு அருவறுப்பாக நடந்து கொண்டார். ஆகவே ஜனங்கள் தேவனுக்கு பலியிடுகிறதை கூட விரும்பாத அளவுக்கு போய்விட்டது. இவைகளெல்லாம் ஆறு சாதாரண மனுஷர்கள் ஆசாரியர்களாக நடந்திருக்க, தேவனுக்கு முன்பாக நிற்கிற பரிசுத்த ஊழியர்களால பரிசுத்த குலைச்சலான காரியங்கள் தேவனுடைய ஆலயத்திலே நடந்திருக்கிறது. ஆண்டவர் பொறுத்து 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 பார்த்தார். அனுப்பினர் தீர்க்கதரிசி ஏலிக்கு, திருத்து உன் குமாரனை, இல்லையில் இப்படி நடக்கும் என்று நியாயத்தீர்ப்பே சொல்லிட்டார். அதனால் அதை குறித்து பொறு நாளைக்கு நான் விவரிக்கிறேன். அவ தேவனுடைய வேலி, தேவனுடைய ஊழியக்காரன் தான், மறக்கல், தன் பிள்ளைகளை கூப்பிட்டு கண்டித்தார் தான். அதனால் காரியம் வித்தியாசமாக போய்விட்டு என்ன நடந்திருக்கிறது, ஏன் நான் இதை சொல்ல வருகிறேன், அந்த கவனி, அந்த கவனி. இந்த ரெண்டு ஏலியுடைய ரெண்டு குமாரரும் தேவனுடைய வசனத்தை கேட்கவும் இல்லை, தேவன் சொல்லியனுப்பின தீர்க்க தரிசனத்தை மதிக்கவும் இல்லை, தேவனுடைய ஊழியத்தை மதிக்கவில்லை, தேவனுடைய ஆலயத்தை மதிக்கவில்லை, ஏன் தேவனுடைய நாமத்தையே மதிக்கவில்லை. இப்போ காரியம் கைமறி போய்விட்டது. ஆகவே அவர்களுடைய பாவம் பலியினாலும் வேற எதுவினாலும் மன்னிக்கப்படவே மாட்டார்கள். தேவ இப்போ நியாய தீர்ப்பு வெளிப்பட போகிறது என்றால் காலம் கொடுத்தாரு திருந்தன. இப்ப என்ன நடக்க போது, என்ன கவனிங்க, நடக்க போகுது. இந்த சூழ்நிலையிலே பலிஸ்தருக்கும் இஸ்ரவேலருக்கும் இடையில ஒரு யுத்தம் வந்துட்டு, இந்த காலத்திலே சவுல் ராஜாவாக இருந்திருக்கிறாரு இஸ்ரவேலுக்கு. இப்ப நன்றாக கவனிங்க, யுத்தத்திலே யுத்தத்திலே பலிஸ்தருக்கும் இஸ்ரவேலுக்கும் கிடந்த யுத்தத்திலே இஸ்ரவேலர்கள் தோற்று போய்விட்டார். அண்டா பிள்ளை கொடுங்க, தேவனுடைய கரம் எப்படி செயல்படுது என்பதை பாருங்க. தேவன் தான் சொல்வதை எப்படி நிறைவேற்றுகிறார் என்பதை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்து நிறைவேற்றாதிருப்பாரோ? பொய் சொல்ல ஒரு மனுஷன் இல்ல, மனமாறு அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல என்று வேதம் சொல்றது எத்தனை உண்மை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு நான் மகிமை செலுத்துறேன். தீர்க்கதரிசனம் நிறைவேற வேண்டிய நேரமும் காலம் வந்தது, நியாய தீர்ப்பு வெளிப்பட வேண்டிய நேரம் வந்தது. ஆகவே இஸ்ரவேலருக்கும் பிலிஸ்தருக்கும் இடையிலே யுத்தம் வந்தது. நன்றாக கவனிச்சு, யுத்தம் வந்த போது இஸ்ரவேலர்கள் தோற்று போனார்கள், யுத்தத்திலே ஓடி போய்விட்டார்கள். இப்ப இஸ்ரவேலர் என்ன சொன்னாங்க தெரியுமோ, நாம் யுத்தத்திலே தோற்று போனது என்ன, ஆகவே பெட்டியை கொண்டு வா, நல்லா விளையாடணும், நல்லா விளையாடணும். இப்ப என்ன இஸ்ரவேல் என்ன சொல்றார்கள், பெலிஸ்தருக்கு முன்பாக யுத்தத்தில் நாம தோத்து போனோம், நாம் பெலிஸ்தரை முறியடிக்கிறதுக்கு ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்க பெட்டியை கொண்டு வா, ஏன்னா பெட்டி பாளையத்துக்கு வந்து விட்டா வெட்டி கிடைத்து விடும் என்று நம்பினார்கள். நல்லதா, யோசித்து பாரு. அதானே பெட்டி, தேவனுடைய பெட்டி, உடன்படிக்கை பெட்டி. போர்க்களத்துக்கு வந்து விட்டால் போரிலே யுத்தத்திலே நமக்கு வெட்டி கிடைக்கும் என்று இஸ்ரவேலர்கள் நம்பினார்கள். இது சரியான நம்பிக்கை தானா? நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க, நான் சொல்றதை நன்றாக யோசித்துக் கொள்ளுங்க. தேவ ஜனமே, அவர்கள் சொன்னபடி பெட்டி போர்க்களத்துக்கு வந்தது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பெட்டி ஆண்டவுடைய உடன்படிக்கை பெட்டி ஒருபோதும் போர்க்களத்துக்கு போயிருக்கவே கூடாது, போயிருக்கவே கூடாது. ஏன் தெரியுமோ, ஏன் தெரியுமோ, பெட்டி எங்கே இருந்தது, கிருபாசனத்துக்கு மேலே கேருபீன்கள் மத்தியிலே தேவனுடைய பெட்டி இருந்தது. கேருபீன்கள் மத்தியிலே இருக்க வேண்டிய தேவனுடைய பெட்டி போர்க்களத்துக்கு போக வேண்டியது என்ன, மனுஷன் தம் புத்தியிலே சொந்த புத்தியிலே தனக்கு சாதகமாக தேவனுடைய காரியங்களை திசை திருப்ப நினைக்கிறது எவ்வளவு ஆபத்தானது என்பதை யோசித்து பாருங்க. கேருபீன்கள் மத்தியிலே வாசமாக இருந்த தேவனுடைய பெட்டியை எடுத்து போர்க்களத்தை கொண்டு போனார்கள். இதற்கு ஒரு மேலடியாக விளங்கிக் கொள்ள ஒரு காரியம் சொல்றேன், கவனிங்க. ஏசாய 6 அதிகாரம் முதலாம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, உசியா ராஜா மரணம் அடைந்த அந்த வருஷத்திலே தேவன் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டேன், அவருக்கு மேலாக கேருபீன்கள் நின்று சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். நல்லா விளையாடுங்க, இது எங்கே, பரலோகத்தில் இருக்கிற காட்சி தீர்க்கதரிசியாக ஏசாயா காண்கிறார். அப்ப பரலோகத்தில் தேவன் கேருபீன்கள் மத்தியில வாசமாக இருக்கிறது நமக்கு புரியுது இல்லையா? அங்கே ஸ்தோத்திரமும் துதிகளும் ஆராதனைகளும் நடத்தப்படுறது நமக்கு விளங்குது இல்லையா? இதுதான் ஹெவன். நல்லா விளங்குது. அப்ப தேவன் பரலோகத்தில் எங்கே வாசமா இருக்க, கேருபீன்கள் மத்தியில வாசமாக இருந்திருக்க. சோ அதற்கு அடையாளமாக ஆசரிப்பு கூடாரத்தில் கேருபீன்கள் மத்தியில தேவனுடைய பெட்டி இருந்திருக்கு. அப்ப கேருபீன்கள் மத்தியில இருக்க வேண்டிய தேவனுடைய பெட்டியை எங்கே கொண்டு போயிருக்கிறார்கள், போர்க்களத்தை கொண்டு போயிருக்கிறார்கள். இது தேவனுக்கு முன்பாக அவர்கள் செய்த பெரிய தவறு. பெட்டி இருக்க வேண்டிய இடத்துல பெட்டி இருக்கணும், ஆனா அவர்களோ தங்க விருப்பத்துக்கு தேவனுடைய பெட்டி எடுத்துக்கொண்டு வாங்க. ஏனென்றால் அவன் நினைத்து விட்டார்கள், பெட்டி போர்க்களத்துக்கு வந்து உண்டா போர்ல பெட்டி என்று. நடந்த காரியம் வேறு விதமாக போய் என்ன நடந்திருக்குது, நன்றா விளையாடுங்க, நன்றா விளையாடுங்க. தேவனுடைய நியாய தீர்ப்பு நிறைவேற, நல்லா விளையாடுங்க, ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசன நிறைவேற தேவனுடைய பெட்டி போர்க்களத்துக்கு போட்டு. ஏன் தெரியுமோ, ஏன் தெரியுமோ, தேவனுடைய பெட்டி போர்க்களத்துக்கு போனாதான் ஏலியுடைய 2 குமாரராகிய ஒப்னியும் பினகாசும் போர்க்களத்துக்கு போக வேண்டி வரும். இவைகள் 2 பேரையும் போர்க்களத்திலே யுத்தத்திலே இல்லாமல் செய்வதற்காக ஆண்டவர் பெட்டி போறதுக்கு அனுமதித்தார். பெட்டி போறதோடு மாத்திரமல்ல, பிரதான ஆசாரியர் 2 குமாரராகிய ஒப்னியும் பினகாசும் பெட்டியோடு போனாங்க. பெட்டி, ஏன்னா ஆசாரியனாகிய ஏலி போக முடியாது, அவருக்கு கிட்டத்தட்ட 98 வயசு, கண்கள் கூட மங்கள் அடைஞ்சிச்சு, அவர் எப்படி போர்க்களத்துக்கு போக முடியும், போக முடியும். ஆகவே பெட்டி போகிறபடியாலே ஒப்னியும் பிரகாசமாகிய 2 ஆசாரியர்களும் பெட்டியோடு போனார்கள். யுத்தம் ஆரம்பித்தது திரும்ப பெட்டி போர்க்களத்திலே. ஆசாரியர்களாகிய ஒப்னியும் பினகாசும் ஏலியுடைய குமாரர்களும் அங்கே யுத்தம் ஆரம்பித்தது, யுத்தம் அதிகரித்தது, பட்டி பிடிபட்டது. மட்டுமல்ல, பட்டி பிடிபட்டதோடு பிரதான ஆசாரிய என்ற குமாரராகிய ஒப்னி பினேகாஸ் வெட்டொண்டு விழுந்தார். இப்ப விலகி கொண்டது நினைக்கிறேன், பட்டி ஏன் போனது? பட்டி போகாதிருந்தால் ஒப்னி பினேகாசும் அங்கு போயிருக்க மாட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் சொன்னதை நிறைவேற்றினார். அதுக்கு பிற்பாடு 7 மாதங்கள் பெலிஸ்தருடைய கைகளிலே கத்தருடைய பட்டி இருந்திருக்கு. அங்கேயே கத்தருடைய பட்டி இருக்கும் பொழுது கத்தர் மூல வியாதியினால் பெலிஸ்தரை வாதித்ததை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் பட்டி இருக்கக்கூடாத இடத்துல இருக்கிறபடியால் தேவன் தான் சர்வ வல்லமுள்ளவன். அதுக்கு முதற்கொண்டே தாகோனுடைய பெலிஸ்தர் தங்களுடைய தேவனுடைய ஆலயமாகிய தாகோனுடைய கோயிலை கொண்டு போய் கத்தருடைய பட்டியை வைத்தார்கள். மறுநாள் திரும்பி வரும் பொழுது பார்த்தால் அங்கே கத்தருடைய பட்டிக்கு முன்பாக தாகோனுடைய சிலை முகங்குப்புற விழுந்து போய் கிடைக்கிறது. கத்தருடைய பட்டிக்கு முன்பாக சரி தூக்கி நிறுத்தி அதை எப்படியோ சரிப்பில்லை. அடுத்த நாள் திரும்பி வந்து பார்த்தால் திரும்பவும் அந்த சிலை, தாகோனுடைய சிலை, பெலிஸ்தருடைய கடவுள் சிலை கத்தருடைய பட்டிக்கு முன்பாக விழுந்து தலை புறம்பாக கிடைக்கு. அதனால் என்ன, அதுக்கு பிற்பாடு அவர்கள் அந்த ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கிறது இல்லையா? அதுவர் அதுக்கு பிற்பாடுதான் மூல வியாதியினால கத்தர் பெலிஸ்தரை வாதித்த போது பெட்டியை அவர்கள் திருப்பி அனுப்பினார்கள் என்பது காரியம். இது இப்படி இது தொடராமல் நன்றாக கவனிங்க. நான் மறுபக்கத்தில் போக விரும்புகிறேன், நன்றாக கவனிச்சு கொள்ளுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பெட்டி பிடிபட்டது, ஆசரிப்பு கூடாதும் இருக்கிறது ஆனால் பெட்டி இல்லை, கேருவீங்கள் இருக்கிறது ஆனால் அதன் நடுவில் இருக்கிற பெட்டி இல்லை. ஆண்டவர் கொடுத்த உடன்படிக்கை அங்கேதான் இருக்கிறது, அது இன்றைக்கு பெலிஸ்தருடைய கைகளிலே போய்விட்டது. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க, பெட்டி பிடிபட்டது என்கின்ற செய்தி ஏலிக்கு ஆசாரியனுக்கு வரும் பொழுது அந்த செய்தியை கேட்ட ஏலிக்கு அதை தாங்க முடியல. அவன் மல்லாக்கு பறிய விழுந்து புடறி முறிந்து ஆளாவிட்டு அதுதான் போக. இந்த செய்தி இதை கொஞ்சம் வாசிச்ச நல்லா இருக்கும். அவருடைய மனைவிக்கு வந்தபோது என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. கண்ணீரமாக வசனம் வாசிக்காம இருக்கணும் இல்லையா? 1 சாமுவேல் 4 அதிகாரம் கடைசி 2 வசனங்கள், 21-22 படிக்கிறீங்களா? 1 சாமுவேல் 4:21-22.
தேவனுடைய பட்டி பிடிபட்டு அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடியினால் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிட்டு என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டாள். தேவனுடைய பட்டி பிடிபட்டு போனபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிட்டு
என்றாள். அந்த சம்பவம் இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டு பாருங்க, தேவனுடைய பட்டி பிடிபட்டு அவளுடைய புருஷன் மாமனும் இறந்து போனபடியால் அவள் என்ன சொன்னா தெரியுமா? நன்றாக கவனிங்க, தட் இஸ் இம்பார்ட்டன் திங். பட்டி பிடிபட்டு போய் அவள் சொன்ன மகிமை, நல்லா விளையாடுங்க பாருங்க, மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிடுச்சு. பட்டி பிடிபட்டது, பட்டி போய்விட்டது, ஆகவே மகிமை இஸ்ரவேலை விட்டு போய்விட்டது. குனிந்து பிரசவித்து அந்த இடத்திலே அவள் மரித்தார். ஆகவே பிறந்த தன் மகனுக்கு இக்கோபோத் என்கின்ற பெயரை வச்சார். அதாவது அதன் அர்த்தம் மகிமை இஸ்ரவேலை விட்டு நீங்கிட்டேன்னு சொல்லி தனக்கு பிறந்த மகனுக்கு இக்கோபோத் என்று சொல்லி பெயர் வைத்து மரித்தார். இப்ப என்று நன்றாக கவனிங்க, நன்றாக கவனிங்க. இதுக்குள்ள ஒரு முக்கியமான காரியம் இருக்குது, அதைத்தான் நான் சொல்ல வருவேன். என்னென்றால் பெட்டி போர்க்களத்துக்கு வந்தால் யுத்தத்தில் வெற்றி உண்டு என்று நம்பினார்களே, ஆனால் அவர்கள் நம்பினபடி காரியம் நடக்கவில்லையே. பெட்டி போர்க்களத்துக்கு வந்த போதும் போரில் யுத்தத்தில் அவர்கள் தோற்று போனார்களே, அப்படியான அவர்களுடைய நம்பிக்கை என்ன? நன்றாய் கவனிங்க, நன்றாய் கவனிங்க. நான் முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லுவாரேன். இஸ்ரவேலர் சவுலும் அல்லது இஸ்ரவேல் ஜனங்களும் பெட்டியை பிடித்துக் கொண்டார்கள், ஆனா பெரிய வர விட்டுட்டார். நான் சொல்றத நல்லாக சிந்திங்க, யோசிங்க. பெட்டி போர்க்களத்துக்கு வந்தால் போர்ல வெற்றி பெறலாம் மணிக்கின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் பெட்டிக்குள்ள என்ன இருந்தது? உடன்படிக்கை. என்ன கபடிங்க, பெட்டிக்குள்ள இருந்த உடன்படிக்கையை கைவிட்டு விட்டு பெட்டியை மாத்திரம் பிடித்துக் கொண்டால் தேவன் செயல்பட முடியுமோ? நான் சொல்றதை தயவு செய்து சிந்திங்க, யோசிங்க. பெட்டி போர்க்களத்துக்கு வந்தால் போர்ல வெற்றி பெற முடியும் என்று நம்புறார்கள். ஆனா பெட்டிக்குள்ள என்ன இருக்கிறது? அங்கே உடன்படிக்கை. உடன்படிக்கை என்றால் என்ன? தேவன் தன்னுடைய ஜனங்களோடு செய்து கொண்ட வார்த்தைகள், அவர்களுக்கு எழுதி கொடுத்த வார்த்தைகள், அவைகள் தான் உள்ளே இருந்தது. ஆனால் தேவன் எழுதி கொடுத்த வார்த்தைகளை கைவிட்டு விட்டார்கள். தேவனுடைய பிரமாணங்களை கைவிட்டு விட்டு, தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை கைவிட்டு விட்டு பெட்டியை மாத்திரம் பிடித்துக் கொண்டார்களே. ஆகவேதான் ஏன் சொன்னாரு, தேவாலயம் என்று சொல்லுகிறீர்களே, தேவாலயத்தில் பெரியவர் இங்கே இருக்கிறார். எத்தனை பெரிய வசனம் என்று யோசித்து பாரு. நீ தேவாலயம் தேவாலயம் என்று சொல்றீங்களே, தேவாலயம் இருக்கிறது உண்மைதான், ஆனால் தேவாலயத்தில் பெரியவர் இங்கே இருக்கிறார். பெரியவர் இல்லாமல் பெரிய ஆலயம் இருந்ததால் என்ன என்பதை யோசித்து பாருங்கள். சிந்தித்து பாரு தேவஜனமே, யோசித்து பாரு தேவஜனமே. பெட்டியை பிடித்தார்கள், ஆனால் பெரியவரை விட்டு விட்டார்கள். பெட்டி வந்தால் யுத்தத்தில் வெற்றி பெறும் என்று நம்புகிறார்கள். ஆனால் பெட்டிக்குள்ள இருந்தது என்ன? அதன் முக்கியத்துவம் என்ன? பெட்டியின் முக்கியத்துவம் என்ன? அங்குதான் உடன்படிக்கை. நம்முடைய தேவன் உடன்படிக்கை. அவர் God is a God of covenant. நாம் ஆராதிக்கிற தேவன் உடன்படிக்கையின் தேவன். ஆண்டவர் பழிற்பட்ட பார்த்தீங்கன்னா காலத்துக்கு காலம் தன்னுடைய ஜனங்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டே வந்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டிலும் ஆண்டவர் இயேசு நம்மோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். அதுதான் நாம பார்க்கிறோம். திருவிழந்த நடக்கும் பொழுது ஒன்று கொண்டு 11 மதியத்தில் பார்க்கும் பொழுது, இது நான் உங்களோடு செய்கிற என்ற ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை. இட் இஸ் a new covenant has made by Christ. நன்றாக கவனிங்க. பழைய ஏற்பாட்டிலே நியாயப்பிரமாணத்தை பிரதிஷ்டை செய்த போது ஆடு இளங்கால் என்பதுடைய ரத்தத்தினால் அதை தெளித்து மோசே பிரதிஷ்டை பண்ணினார். ஆனால் கிருபையின் பிரமாணம், ஜீவ பிரமாணம், ஆவியின் பிரமாணமாகிய புதிய ஏற்பாடு, அருமான தேவனுடைய பிள்ளைகளே, காலை இளங்கால என்பதுடைய ரத்தத்தினால் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை. அது இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் ஆண்டவர் தேவன் நம்மோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். ஆகவே இது நான் உங்களுக்கு செய்கிற புதிய உடன்படிக்கை ரத்தம். ஆகவே என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். பாட்டு நாம் கத்தோட பந்தியில நாம் பங்கு பெறும் பொழுது என்ன செய்கிறோம்? ஆண்டவர் இயேசுடைய ரத்தத்திலே நாம் பங்கு பெறுகிறோம், அவருடைய மாமிசத்திலே நாம் பங்கு பெறுகிறோம். ஆண்டவர் இயேசு வானத்திலிருந்து மெய்யான ஜீவ அப்போ நான் தானப்பா, உன் பிதாக்கள் மனாந்திரத்தில் மன்னாவை புசித்தார்கள் என்று பெருமை அடிக்கிறீங்களே என்று ஆண்டவர் என்ன பரிசீலை பார்த்து சொன்னாரு. உங்கள் பிதாக்கள் வானத்திலிருந்து வந்த மன்னாவை சாப்பிட்டார்கள் என்று பெருமடிக்கிறீங்களே, ஆனால் அவர்கள் அந்த மன்னாவை சாப்பிட்டார்கள், வரித்து போட்டார்கள். ஆனால் நானோ வானத்திலிருந்து இறங்கி வந்த மெய்யான ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்றவன் மரியாமல் என்றென்றைக்கு உயிரோடு இருப்பான் என்கின்ற அறம் பெறும் சத்தியத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் 6 அதிகாரத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறது நாம பார்க்கக்கூடியதாக இருக்கு. என் மாமிசம் மெய்யான போஜனமாக இருக்கிறது, என்னுடைய ரத்தம் மெய்யான பானமாக இருக்கிறது. என் மாமிசத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்றவனை கடைசி நாளிலே நான் உயிர்ப்பிப்பேன் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு 6 அதிகாரம் யோவான் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறாரே. வாக்கு மாறாத தேவன். ஆகவேதான் ஒவ்வொரு மாசமும் முதல் நம்மை நாம நிதானித்து பார்க்க வேண்டும் என்றும் நிபந்தனை இருக்கிறது. நாம் அறிவோமே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே போகட்டும். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பெட்டியை பிடித்து விட்டார்கள், ஆனா பெரியவரை விட்டுட்டார்கள். பெட்டியை பிடித்துக் கொண்டார்கள், ஆனா பெட்டிக்குள்ளே இருந்த உடன்படிக்கை தேவனுடைய வார்த்தையை விட்டு விட்டார்களே. இது எனக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்கிறது. இதை படித்து படித்து யோசித்து தேவனுடைய வசனத்தை ரசிக்கிறது மாத்திரமல்ல, அதை ருசிக்கவும் எனக்கு தெரிய வேண்டும் என்று கொஞ்சம் புத்தி தெளிஞ்சு விடு. இன்னைக்கு தேவனுடைய வசனத்தை ரசிக்கிறவர்கள் அநேகர். ஆஹா, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, இப்படி தப்பில்ல, டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட், நல்ல செய்தி, நல்லா இருக்குது, அப்படி இல்லை ஏதாவது சரியில்லை செய்தி அப்படின்னு சொல்லல. ஆனா நான் சொல்லுவேன், தேவனுடைய செய்தி, தேவனுடைய வார்த்தைங்கிறது ரசிக்கிறதுக்கு மட்டுமல்ல, அதை நாம ருசிக்கணும். உம்முடைய வசனங்களை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கணும் அதிகமாக காத்து கொண்டேன் என்று யார் சொன்னாரு? பக்தன் யோபு சொன்னார். அந்த என்னுடைய ஆகாரத்தை பார்க்கணும் அகரத்தை பார்க்கலும் உங்களுடைய வசனத்தை அதிகமாக காத்துக்கொண்ட மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாழ்ந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் வாழுவார். நான் வாழ, நீங்கள் வாழ, நமக்கு தேவை தேவனுடைய வசனம். பெட்டிக்குள்ள இருந்தது என்ன? தேவனுடைய வார்த்தை. ஆகவே நான் அடித்து சொல்லுவேன், இங்க முக்கியமாக இந்த செய்தியின் மகுடம் என்ன என்று சொல்லுவேனாக இருந்தால், தேவனுடைய வசனத்தை, தேவனுடைய வார்த்தைகளை தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள் கருத்தாய் கவனிக்காக விட்டுவிட்டால் நாம் தேவனை விட்டுவிட்டோம் என்பது பொருளாகும். தேவனை தேடுகிறேன் என்று நான் சொல்லுவேனாக இருந்தால், அல்லது தேவனத்தில் அன்பு கூறுவேன் என்று நான் சொல்லுவேனாக இருந்தால், நான் அவர் எனக்கு எழுதி கொடுத்த கற்பனைகளை, வார்த்தைகளை, வசனங்களை இரவும் பகலும் விழித்திருந்து வேத வசனம் ஆராய்ந்து நான் கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறேன். ஆகவே முடிந்த அளவுக்கு வேதத்தை வாசிக்கிறேன். ஏன் இதை சொல்ற தெரியுமோ? சொல்றேன், கேளுங்க. தேவனுடைய சன்னிதானத்தின்னு நான் சொல்றேன், எட விருப்பம் வேதத்தில் இருக்கிற வசனங்களை முடிந்த அளவுக்கு பாடமாக்கி 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 இதயத்தில் தேவனுக்கு முன்பாக. ஏண்டா பெட்டிக்குள்ள இருந்தது என்ன? ஆண்டவுடைய உடன்படிக்கையாகிய வார்த்தைகள். இன்னைக்கு வாசித்த சங்கீதத்தில் வாசிக்கிற 138:2 எல்லாவற்றை பார்க்கணும் தேவனுடைய வார்த்தையை. ஆகவே சங்கீதக்காரன் சொல்றது போல, அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவருடைய இருதயத்தில் இருக்கிறபடியால் சொல்லுங்க அவருடைய நடைகள் ஒன்று பிசல். இது தேவன் எனக்கு கொடுத்த வேதம். இது எனக்கு அந்நிய புத்தகமாக மாறிவிட்டால் ஆண்டவர் எனக்கு அந்நியம் போல மாறிவிடுவாரு. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனமே, என்னை கேளு. எந்த அளவுக்கு கர்த்தருடைய வேதத்தை நேசித்து வாசித்து யோசித்து நாம் வாழுகிறோம், அல்லது ஞாயிற்றுக்கிழமை நாம கொண்டு வந்து வேதத்தில் திறக்கிற வேதத்தை திரும்ப அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் நாம் திறக்கிறோம், அல்லது நமக்கு வேதத்தை வாசிக்கிறதுக்கு யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லாத அளவுக்கு நாம் அனுபவ நிறைந்தவர்களாக மாறிவிட்டோமா? இதை பாடணும் இல்லையா? உண்மை பாடாமல் நான் இல்லை, உண்மை தேடாமல் நான். உண்மைதான். நான் ஏன் வாழ்றேன் சொல்லுங்க. என்ன கேட்கிறேன்? நான் ஏன் வாழ்றேன் உங்களுக்கு? நீங்க என்ன பண்ற? நான் ஏன் வாழ்றேன்? கடவுளுடைய சன்னிதானத்தை சொல்றேன். என்ன மனசாட்சியத்தில் நான் ஏன் வாழ்றேன்? ஏவன் அறிவேன். அன்பான தேவட்ட பிள்ளைகளே, நன்றாக விளையாடுங்க. போலியான வாழ்க்கையை நாம் விட்டு உண்மையாக ஆண்டவரை தேடி கர்த்தரை நேசிக்கிற, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிற, நேசித்து வாழ்ற ஒரு வாழ்க்கை. ஆகவே நான் சொல்றேன் கேளுங்க. இப்ப அப்போது வாசித்த பத்திரத்துக்கு வரேன். தாவீதுக்கு தேவனுக்கு ஆலயம் கட்ட வந்த விருப்பத்துக்கு காரணம் என்ன தெரியுமோ? அவன் தன் தேவனாகிய கர்த்தரிலே அன்பு கொண்டான். ஆண்டவர் மேலே அவன் வைத்திருந்த அன்புதான், அன்புதான் ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று அவன் விரும்பினான். ஆகவேதான் ஒரு சங்கீதம் சொல்லுறது, என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் என்று சங்கீதகாரர் தாவி சொல்ற. என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் என்று அவரே சொல்றார். ஆகவே தாவீது ஆலயத்தை கட்ட விரும்பினதுக்கு காரணம் தன் தேவனிடத்தில் வைத்த அன்புதான். அவன் சாகும் வரைக்கும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தின்படி கருத்தாக நடந்து கொள்ள கற்றுக்கொண்டான். ஆனா அதுக்கு பின்பாடு வந்த ராஜாக்கள், ஆகவே என் தாசனாகிய தாவீது நடந்தது போல நீங்க நடக்கவில்லை என்று தாவீது முன்னுக்கு வைப்பார். இன்றைக்கு மிஸ்டபிலேக்கு என்ன சொல்றாங்க? கேடி என்று போடுறார்கள். பின்னுக்கு பேக்ரவுண்ட்ல என்ன போடுறார்கள்? இன்றைக்கு பாருங்க டிவியில புளு அண்ட் பைட்ல போடுவாங்க கேடி. எனக்கு முதல்ல விளங்கல் புரதா ஜோசிதன் கேடி என்று அர்த்தம் என்ன தெரியுமா? கிங்டம் ஆஃப் டேவிட். கேடி கிங்டம் ஆஃப் டேவிட். அருமையான தேவன் பிள்ளை, இன்றைக்கும் இஸ்ரவேலுடைய நோக்கம் என்ன? தாவீதுடைய ராஜ்ய திரும்ப. நான் முடிக்கிறதுக்கு முன்பாக இன்றைய நாளோடு சம்பந்தப்படுத்தி ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். முதலிலே சாலமோனால கட்டப்பட்ட ஆலயம், அந்த மகிமையான ஆலயம் நேபுகாத் நேச்சரால அழித்து ஒழிக்கப்பட்டது. எஸ்தாவின் புத்தகத்தை வாசித்தால் முதலாம் அதிகாரத்திலே நேபுகாத் நேச்சரால கொண்டு போகப்பட்ட என்ன ஆலயத்தில் இருந்த பொருட்களிலே பெட்டியை குறித்த எந்த குறிப்பும் இல்லை. நன்றா நான் சொல்றது நல்லா கவனிச்சுக்கோ, நல்லா கவனிச்சு. நேபுகாத் நேச்சரால் ஆலயம் தீக்கிரையாக்கப்பட்டது, கொள்ளையடிக்கப்பட்டது. ஆனால் ஆலயத்தில் இருந்த பொன் பனிமுட்டுகள், ஆலயத்திலிருந்து அத்தனை பனிமுட்டுகளையும் நேபுகாத் நேச்சர் எடுத்துக்கொண்டார். ஆனால் பெட்டியை எடுத்துக்கொண்டான் இருக்கு சொல்லப்படையில். ஆகவே என்னுடைய விசுவாசத்தின்படி ஆலயத்தை அவன் கொள்ளையடிக்கிறதுக்கு முதல், தீயிடப்படுறது முதல், பெட்டி அங்கிருந்து அகற்றப்பட்டிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய நம்பிக்கை. நன்றாக கவனிங்க. இப்ப முதல் சாலமன் கட்டின ஆலயம் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் அழிக்கப்பட்டது. பிற்பாடு நான் சொல்கிறேன், பிற்பாடு சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த தேவனுடைய மனுஷர்கள் செருபாபேலின் தலைமையிலே இரண்டாவது ஆலயத்தை கட்டினார்கள். அந்த ஆலயத்தை கட்டும் பொழுது தீக்கம் உடைக்கப்பட்டது என்னவென்றால், முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கப்பட்டது. அதுவும் நிறைவேறிட்டது எப்படியா இருந்தால், சலமோன் கட்டின ஆலயத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலாவவில்லை, செருபாபேலின் மூலமாக கட்டப்பட்ட இரண்டாவது ஆலயத்தில் தான் தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வழிபட்டு அந்த ஆலயத்தினர் உலாவினார். ஆகவே முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கலும் இரண்டாவது பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்று சொல்லப்பட்ட வேத வார்த்தையில் நிறைவேறிட்டது. சரி, இப்ப என்ன கவனிங்க, நேரம் போறபடியால இந்த இரண்டாவது ஆலயமும், முதல் ஆலயம் பாபிலோன் ராஜாவினால் அழிக்கப்பட்டது, இரண்டாவது ஆலயம் ரோம சக்கரவர்த்தி ஆகிய தீர்த்துராயினால் அழிக்கப்பட்டது. இப்போ யூதர்களுக்கு ஆலயம் இல்லை. நான் சொல்றேன் கேளுங்க, யூதர்களுடைய மகிமை என்ன, அவருடைய விருப்பம் என்ன, வாஞ்சி என்ன, ஆலயம் தான். பழைய ஏற்பாட்டை வாசித்து பார்த்தால் யூத ஜனங்களுடைய வாழ்க்கை அல்லது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை ஆலயத்தை சுத்தி தான் இருந்தது. ஒருத்தன் குஷ்டரோக்கியா இருந்தாலும் போ ஆசாரியிடத்துல. அந்த அளவுக்கு தேவனுடைய ஆலயத்தை முக்கியப்படுத்தி இருந்தார், மகிமைப்படுத்தி இருந்தார். ஆலயத்தை சுத்தி தான் எல்லாம் நடந்தது. ஆசாரிகளுக்கு முன்னுரிமை, தன்னுடைய ஊழியர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து வைத்தார். நன்றாக கவனிங்க, இரண்டாவது ஆலயமும் ரோம சக்கரவர்த்தி தீத்து ராஜா டைட்டஸ் என்கின்ற சக்கரவர்த்தியால் அளிக்கப்பட்டது. அன்றைக்கு அதாவது கிறிஸ்துவுக்கு பின் 70வது ஆண்டிலே தீத்துராயினால இரண்டாவது ஆலயம் அழிக்கப்பட்டு இன்று வரைக்கும் ஆலயம் யூதருக்கு இல்லை. இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற இஸ்ரவேலை குறித்த செய்தியை வர்த்தமானங்களிலே கேட்கிற உங்களுக்கு புரியும் நான் நம்புறேன். இன்றைக்கு இஸ்ரவேலுடைய நோக்கம் என்ன, வாஞ்சி என்ன, விருப்பம் என்ன, ஆலயத்தை திரும்ப கட்ட வேண்டும் என்பதே. முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்கள் அதிபராக இருந்தபோது தெல்லவிவில் இருந்த தூதரகத்தை, அமெரிக்க தூதரகத்தை எருசலேமுக்கு கொண்டு வந்தார். அதன் அர்த்தம் அமெரிக்கா எருசலேமை இஸ்ரவேலின் தலைநகராக அங்கீகரிக்கிறது என்பதற்குரிய அடையாளம். ஏனென்றால் இன்றைக்கு யூதர்கள் என்ன சொல்கிறார்கள், எருசலேமே எங்கள் தேசத்தின் தலைநகர் என்று சொல்றார்கள். ஆனால் உலகத்தில் இருக்கிற அதிகமான நாடுகள் அதை அங்கீகரிக்கவில்லை இன்று வரைக்கும். ஆனா டிரம்ப் காலத்தில் அமெரிக்காவை அங்கீகரித்து எம்பசியை வந்து அவர்கள் டிரான்ஸ்பர் பண்ணார்கள். எங்கே தெல்லவிப்பின் இடத்துல இருந்து இன்சிடமுக்கு மாற்றி அந்த தூதரகத்தை திறந்து வைக்கிற பொழுது முன்னாள் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தானியாகவர்கள் உரையாற்றும் பொழுது அவர் என்ன சொன்னார் தெரியுமா, வி ஆர் கோயிங் டு பில்ட் அப் தி டெம்பிள் என்று சொன்னார். நாங்கள் ஆலயத்தை கட்ட போகிறோம் என்று அந்த இடத்திலே அவர் முழங்கினார். எனக்கு அருமையான தேவட பிள்ளைகளே, இனி கட்டப்போகிற ஆலயம் மூன்றாவது ஆலயம். இந்த ஆலயத்துக்கு தேவையான அனைத்து கல்லுகளும் பொருட்களும் ஏற்கனவே யூதர்களாக ஆயத்தப்படுத்தப்பட்ட ஆயிடுச்சு. எல்லாம் அளவின்படி அறிந்து எல்லாமே ரெடியாக இருக்கிறது. ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் இருக்கிற பெரும் பணக்கார யூத முதலைகள் பணத்தை அள்ளி இறக்கிறதுக்கு ரெடி. ஆனால் இன்னும் அங்கே ஆலயம் கட்டப்பட முடியாமல் இருக்கிறதுக்கு ஏன்னு சொல்றேன் கவனிங்க. அருமையான தேவட பிள்ளைகளே, இது காரியம் இப்படி இருக்க அண்மையிலே 11 நாள் நான் பொலிட்டிக்கல் பேசல, நான் சத்தியத்தை ஆதாரமா வச்சு பேசுறேன், நடைமுறையில என்ன நடந்து கொண்டிருக்கு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்றேன். அண்மையிலே காசாவில இருந்த பலிஸ்தர் அந்த நாள் பலிஸ்தர்னு சொல்றார்கள், இன்றைக்கு பாலஸ்தீன் சொல்றாங்க, தமிழ்ல பாலஸ்தீன் சொல்றார்கள். 11 நாள் யுத்தம் நடந்தது பலிஸ்தருக்கும் இஸ்ரவேலுக்கும். அந்த யுத்தம் என்ன அடிப்படை நடந்தது தெரியுமா, டோம் ஆஃப் த ராக் என்று சொல்லுறாங்க, உங்களுக்கு தெரியும். அங்கே அல் அக்ஸா என்கின்ற ஒரு பள்ளிவாசல் அங்கே கட்டப்பட்டிருக்கிறது, இங்கே எருசலேமில். இந்த அல் அக்ஸா என்கின்ற பள்ளிவாசல் எருசலேமில் இருக்கிறபடியால் இஸ்லாமியர்கள் என்ன சொல்லியிருக்காள் தெரியுமோ, எங்களுடைய மூன்றாவது புண்ணிய பூமி பரிசுத்த ஸ்தலம் எருசலேம் என்று டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அல் அஸ்கா என்கின்ற அந்த மொஸ்க் அங்க இருக்கிறபடியால் இஸ்லாமியர்களுடைய மூன்றாவது பரிசுத்த ஸ்தலம் எருசலேம் என்று டிக்ளேர் பண்ணிருக்க. மக்கா மதினா மூன்றாவது இடம் எருசலேம் என்று சொல்லி அவர் டிக்ளேர் பண்ணிக்க. இந்த அல் அக்ஸா என்கின்ற இந்த மொஸ்க் இருக்கிற இடத்துல தான் யூதர்கள் கட்ட வேண்டிய ஆலயத்தின் ஒரு பகுதி கொஞ்சம் இருக்கிறது. இதை எப்படியாவது எடுத்து ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று இன்றைக்கு இஸ்ரவேல் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார். இதன் அடிப்படையிலே அல் அக்ஸா என்கின்ற இஸ்லாமிய அந்த பள்ளிவாசலே அவர்கள் தொழுகை நடந்த போது இஸ்ரவேல் போலீசார் ராணுவத்திலும் அதை தடுத்து அதுக்குள்ள சில கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தபடியால் 11 நாள் காசாயில இருக்கிற பலஸ்தீனக்கு இஸ்ரவேலுக்கு யுத்தம் நடந்தது. இந்த யுத்த காலத்தில் என்ன நடந்திருக்கு என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு இருக்கிற துருக்கி அதிபர் என்ன சொல்லிக்க தெரியுமோ, எர்டோகன் என்பவர் என்ன சொல்லிக்க தெரியுமோ, அல் அக்ஸா என்கின்ற இடத்தில் நடந்த காரியம் அது பலஸ்தீனர்களுக்கும் இஸ்ரவேலுக்கு நடந்த சம்பவம் நாம் எடுத்துடக்கூடாது, அது இஸ்லாமியர்களுக்கும் யூதர்களுக்கும் நடக்கிற பிரச்சனை என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சூளுரைத்திருக்கிறார். அதன் அர்த்தம் என்ன? அது இஸ்லாமியர்களுடைய மூன்றாவது எருசலேம் மூன்றாவது பரிசுத்த பூமியாக இருக்கிறபடியால் அந்த ஸ்தலத்தை இஸ்ரவேல் கைப்பற்றப்படுறதுக்கு நாம் அனுமதிக்க முடியாது. ஆகவே இது இஸ்லாமியர்களுக்கு விரோதமான ஒரு காரியம் என்று சொல்லி எல்லா இஸ்லாமிய நாடுகளையும் இஸ்ரவேலுக்கு விரோதமாக கூவி அழைக்கிறாரு எர்டோகன் என்கின்ற துருக்கியாரி. இந்த யுத்தம் நடந்ததுக்கு பின்னணி அதுதான். இப்ப நன்றாக கவனிங்க, இப்ப யூதர்களுடைய நோக்கம் என்ன, விருப்பம் என்ன, ஆலயம் கட்டப்பட வேண்டும். ஆனா இன்று வரைக்கும் அதை கட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் மூன்றாவது ஆலயம் கட்டப்பட்டே ஆகும். அப்படி இல்லாவிட்டால் தேவனுடைய வசனம் பிழைக்கும். படிங்க, ஆதாரமாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. நான் சொல்றதுக்கு ஆதாரம் எங்க இருக்குன்னு சொல்றேன். ஏசாய தீர்க்கதரிசி புத்தகம் 2:2 நாம் வாசிக்க கேட்போமே, எல்லாரும் படிங்க. ஏசாய தீர்க்கதரிசி புத்தகம் 2:2 எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, வாசிப்பேன்.
கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும், எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்.
வானமும் பூமியும் ஒளிந்து போக வார்த்தைகள் ஒரு காலம் ஒழியாது என்று சொன்னார் இல்லையா? இங்க என்ன சொல்லப்பட்டிருப்பாருங்க, கடைசி நாட்களில் நன்றாய் கவனிங்க கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்கு மேலாக ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். எப்பொழுது? மூன்றாவது ஆலயம் கட்டப்படும் பொழுது. அது அல்லேலூயா. ஆகவே மூன்றாவது ஆலயம் கட்டப்பட்டு ஆக வேண்டும். அது கட்டப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்பட்டு ஆக வேண்டும். ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட்டது மோரியா தேசத்தில். அந்த மோரியா தேசத்துக்கு அவன் நடந்து வர 3 நாள் சென்றது. அவளை தூரத்தில் இருந்திருக்கிறான். அருமை, அந்த 3 நாளும் இவன் என்ன செய்ய வேண்டிய தேவன் பார்க்கறதுக்காக அப்படி செய்வான் என்றால், ஒரே ஒரு மகன் இல்லவா, அவன் வரும்பொழுது ஈசாக்கு வரும்பொழுது 3 நாளும் சும்மா தொணை இதை காய்ச்சிட்டு, அப்பா எங்க போறோம், அப்பா என்ன செய்ய போறோம், அப்பா இந்த பிறகு இருக்குது, கத்தி இருக்குது, நெருப்பு இருக்குது, பலிக்கு ஆடுங்கி அப்படின்னு பல காரியம் தொணை காய்ச்சிருப்பான். டீனேஜ் தான். ஆகவே அவன் 3 நாளைக்கு இவட மனம் மாறும்போண்டு ஆபிரகாவுடைய மனம் எப்படி இருக்கும்னு நினைச்சாரோ என்ன தெரியாது. ஆகவே 3 நாள் தூரத்திலிருந்து மோரியா தேசத்துக்கு வந்து அந்த மலையிலே அவ ஈசாக்கு படிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. இந்த இடத்திலேதான் தேவடைய மனுஷனாகிய தாவீது தேவஜனத்தை தொகையிட்ட போது அங்கே அதனால் ஏற்பட்ட கர்த்தருடைய நியாய தீர்ப்பினாலே 70,000 இஸ்ரவேலர்கள் கொள்ளை நோயினாலே மடித்தார்கள். அவை கொள்ளை நோயினாலே 70,000 பேர் மடிக்கும் பொழுது தாவீது தேவனை நோக்கி கூப்பிடுறாரு. ஆண்டவரே, நான் தானே பாவனை செய்தேன், இந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள் சொல்லி அவன் கூப்பிடும் பொழுது அவருடைய கண்களுக்கு விசிபிளாக ஒரு தேவதூதன் பட்டயத்தோடு எருசலேமிலே நிக்கிறது, பானத்தை நிக்கிறது அவன் கண்ணால பாக்குறான். ஆகவே அங்க பார்த்த போது இப்படி அவன் கூப்பிடுறான், கர்த்தரை நோக்கி கூப்பிடுறான். அப்பொழுது அவனுக்கு தீர்க்கதரிசன சொல்லப்பட்டது, நீ அட்னாவின் களத்துக்கு போய் அங்கே தேவனுக்கு ஒரு வழிபீடத்தை கட்டு அப்படின்னு சொல்றான். அட்னா என்கின்றவன் ஒரு எபூசியன், அவன் ஒரிஜினல் யூதன் அல்ல, எபூசியன். அதாவது எருசலேமில் இருந்தவர்கள் எபூசியர் என்று அழைக்கப்பட்டார்கள் அந்த நாட்களிலே, தாவீது நாட்களில். அவன் அர்வானா என்கின்ற நபர் வந்து ஒரு எபூசியர். அவனுடைய களம் மோரியா தேசத்தில் இருந்தது. அங்கேதான் ஆபிரகாம் ஈசாக்கு பலியிட்டாரு. அந்த இடத்திலே கர்த்தர் தாவீதுக்கு ஒரு வழிபீடத்தை கட்டி பலியிடப்படி சொல்லி சொன்னாரு. அந்த வழி ஆண்டவர் இட்ட போது கர்த்தர் அந்த வழிபீடத்துக்கு ஆண்டவர் மறுமொழி கொடுத்தாரு. ஆகவே சொன்னா, இதுதான் கர்த்தருக்கு பலியிடுகிற ஸ்தலம். ஆகவே அர்பானா என்கின்ற களம், தாவீதினாலே பலிபீடம் கட்டப்பட்ட இடம், ஈசாக்கு பலியிடப்பட கொண்டு வந்த இடம், அங்கேதான் சாலமோன் ஆலயத்தை கட்டினார். அந்த இடத்துலதான் மூன்றாவது ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்பதற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். அருமையான தேவட பிள்ளைகளே, நன்றாக கவனிங்க, நன்றாக கவனிங்க. கர்த்தருடைய வசனத்தின்படி மூன்றாவது ஆலயம் கட்டப்படும். இது இப்படி இருக்கு, ஆலயம் கட்டப்பட்டாத்தாலே பலி செலுத்துவார்கள். ஆகவே அந்த கிறிஸ்து வந்து ஆலயத்திலே செலுத்தப்படுகிற அன்றாட பலிகளை நிறுத்துவான் என்று அவனை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. யாரு? தானியேல். ஆகவே ஆலயம் கட்டப்பட்டாதான் அங்கே பலியிடுவார்கள். ஆகவே அந்த பலிகளை தான் மூன்றரை வருஷம் சென்ற பிற்பாடு அந்த கிறிஸ்து இடை நிறுத்துவான் சொல்லி நம்ம பேசிருப்பார்கள். ஆகவே ஆலயம் கட்டப்படாமல் பலியிடப்பட முடியாது. ஆகவே அந்த கிறிஸ்து வெளிப்பட வேண்டும் என்றால் ஆலயம் கட்டப்பட வேண்டும், பலியிடப்பட வேண்டும். ஆக வேதவசனம் தவறாது. ஆகவே மூன்றாவது ஆலயம் வேதவசனத்தின்படி கட்டப்பட்டே ஆக முடிகிறேன். ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்ட தாவீதுக்கு விரும்புற தாவீது விரும்புவதற்கு காரணம், அவன் தேவன் மேலே வைத்த தீராத அன்பின் நிமித்தம் கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 21 அதிகாரத்திலே 15-16 வசனத்தை வாசித்து பார்த்தால், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவைகளிலும் பார்க்க நீ இடத்தில் அன்பா இருக்கிறாயா? எஸ் லார்ட், என் ஆடுகளை மேய்ப்பாய். நான் அடித்து சொல்வேன், ஆண்டவிடத்தில் அன்பு கூறுபவர்கள் தாங்கள் நேசிக்கிற ஆண்டவருக்காக எதையாவது செய்து கொண்டே இருக்கும். இன்னும் ஒருபடி மேல போகட்டுமா? ஆண்டவரை உண்மையாக நேசித்து அதன்படி கர்த்தருடைய பணியை செய்கிறவர்கள் முடிவு பரியந்தம் அதில் நிலைத்திருப்பார்கள். ஏனென்றால் ஏதோ ஒன்றுக்காக அல்ல, அபிஷேகம் இருக்கலாம், அனுபவம் இருக்கலாம், ஆவிக்குரிய அறிவு இருக்கலாம், வேதத்திற்குரிய தெளிவு இருக்கலாம், அதை குறித்து நான் பேசுகிறேன். ஆனால் என்னை பொறுத்தவரை வேதத்தின்படி நான் என்ன அடிப்படையில் ஊழிய செய்வோம் என்றால், ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற உண்மையான அன்பின் அடிப்படையில் நான் ஊழிய. இதை குறித்து அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்கிறாரு? 2 Corinthians 5:14 சொல்லப்போ, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது என்ற. அப்படியானால் பட்டணம் பட்டணமாய், கிராமம் கிராமமாய், நகர நகரமாய் அடி அடித்தாலும் உதைத்தாலும் மரண பரியந்தம் அவர் கிறிஸ்து சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி கர்த்தரை ஊழியத்தை அடிப்படை காரணம் என்ன? அவர் கிறிஸ்து மேல வைத்த மெய்யான அன்புதான் காரணம். ஆகவே நான் சொல்லுவேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேல வைக்கிற மெய்யான அன்பு நம்மை கடைசி வரைக்கும் அவருடைய பணியை செய்ய வைக்கும்னு சொன்னார். ஒன்று. இரண்டாவது, பெட்டியை பிடித்துக் கொண்டார்கள், பெரியவரை விட்டு சொன்னார். பெட்டியில விசேஷம் என்ன? பெட்டிக்குள்ள என்ன இருந்தது? தேவனுடைய உடன்படிக்கை வசனம். ஆகவே நாமும் ஆண்டவருடைய வசனத்தை விட்டுவிட்டோமாக இருந்தால், தேவனுடைய வார்த்தைகளை விட்டுவிட்டோமா இருந்தால், நாம் தேவனை விட்டுவிட்டோம் என்பது பொருளாகும். அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய வேதத்தை நேசித்து வாசித்து அதன்படி வாழ கற்றுக்கொள்வோம். அந்த வார்த்தைகளால் நம்முடைய இருதயத்தை நிரப்புவோம். அந்த வார்த்தை என்கின்ற வரம்புக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். அப்பொழுது கர்த்தர் நம்மோடு இருப்பார், நாம் அவரோடு இருக்க முடியும். யோவான் 15 ஆண்டவர் சொன்னார் இல்லையா, அதாவது என்னுடைய வசனத்திலே என்னுடைய வார்த்தையிலே நிலைத்திருங்கள் அப்படின்னு சொன்னார். என்ன நிலைத்திருங்கள்? என்னுடைய வார்த்தையில் நிலைத்திருங்கள், என்னுடைய அன்பில் நிலைத்துக்கின்ற மூன்று காரியங்களை யோவான் 15:3 சொல்றார். அவரு மேல தேவட பிள்ளைகளே, கர்த்தருடைய வேதத்தை நேசிப்போம், கர்த்தருடைய வசனத்தை வாசிப்போம், அதை யோசிப்போம், அதன்படி நாம் வாழுவோம். ஆண்டவரிடத்தில் உண்மையாக அன்பு கூறுற ஒரு மனுஷன் எப்பொழுதும் ஆண்டவருக்காக இதாவது செஞ்சுட்டே இருப்பார். ஆகவே எந்த ஒரு பாடும், எந்த ஒரு கஷ்டமும் துன்பமும் அவனை அதிலிருந்து பிரிக்கவே முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். ஷால் வி ஸ்டாண்ட் அப் எவ்ரிபடி? எழுந்து போவோம், ஜெபம் பண்ணுவோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, என்னில் அன்பா இருந்தால் என் ஆடுகளை மேய்ப்பாடு சொன்னீங்களே. உங்கள் அன்பு கூற உங்களுடைய பிள்ளைகளப்பா எப்பொழுதும் உமக்காக ஏதாவது செய்துட்டே இருப்பார். தடைகள் வந்தாலும் அதை தாண்டுவார்கள், வேதனைகளோ சோதனைகளோ உமக்காக வைத்திருக்கிற அன்பின் அடிப்படையில் அவர்கள் ஏதாவது செய்துட்டு உங்களுடைய பணியை செய்து கொண்டே இருப்பார்கள். ஸ்தோத்திரம். அன்றுவரே பெட்டிக்குள்ளே இருந்த உடன்படிக்கை வார்த்தைகளை, அன்றுவரே உம்முடைய வசனங்களை, உம்முடைய வார்த்தைகளை எப்பொழுதும் நாங்கள் கவனமாக கருத்தாக கவனிக்க, உம்முடைய வசனங்களை உம்முடைய வார்த்தைகளை கருத்தாய் கவனிக்க கருவிதான். உம்முடைய ஆவியானவருக்கு நாங்கள் இடம் கொடுக்கிறோம், விட்டுக் கொடுக்கிறோம். அன்றுவரே சபையை ஆயத்தப்படுத்துங்கப்பா. இயேசுவே உம்முடைய வருகைக்கு சபை ஆயத்தப்பட கருவி. இயேசுவின் நாமத்திலே மண்டாடுகிற மிக நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.